அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, சுற்றுச்சூழலை பாதுகாப்பது எங்களுடைய கடமை, எங்களுடைய பொறுப்பு என்ற தலைப்புக்குள் வருவதற்கு முன்னதாக, இஸ்லாம் சுத்தம் என்ற இந்த இபாதத்துக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என்பதை பார்த்துவிட்டு அந்த தலைப்புக்குள் வருவது பொருத்தம் என்று கருதுகின்றேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தை பொறுத்த வகையிலே எந்த இபாதத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த இபாதத்துக்கு முன்னதாக சுத்தம் அவசியம். பிகு கலையுடைய நூக்கள் எடுத்துக்கொண்டால், பிகு கலையுடைய நூக்கல்ல முதலாவது பாடம் தொழுகை அல்ல, முதலாவது பாடம் நோம்பு அல்ல, முதலாவது பாடம் ஹஜ் அல்ல, முதலாவது பாடம் ஜகாத் அல்ல, முதலாவது பாடம் என்னண்டா சுத்தத்துடைய பாடம், கிதாபு தஹாரா, சுத்தத்துடைய பாடம். சுத்தத்துக்கு பின்னாலதான் நோன்பு, சுத்தத்துக்கு பின்னாலதான் தொழுக, சுத்தத்துக்கு பின்னாலதான் ஹஜ்ஜி, சுத்தத்துக்கு பின்னாலதான் ஏனைய எல்லா இபாதத்துக்களும். சுத்தம் இல்லாம எந்த இபாதத் செய்தாலும் அது அல்லாஹ்விடத்தில் கபூல் ஆகாதே, அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட இபாதத்தாக மாறாதே. கண்ணியமானவர்களே, நாங்க உள்ளத்தால செய்யக்கூடிய இபாதத்தாக இருக்கலாம், உடல் உறுப்புகளால செய்யக்கூடிய இபாதத்தாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய பொருளாதாரங்களினூடாக செய்யக்கூடிய இபாதத்தாக இருக்கலாம், எந்த இபாதத்தாக இருந்தாலும் அந்த இபாதத் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டுமாக இருந்தா நாங்க சுத்தமாக இருக்க வேண்டும். சுத்தமாக இல்லை என்றா அல்லாஹ் எங்களுடைய இபாதத்தை கபூல் செய்ய மாட்டான். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, சுத்தமாக இருப்பவர்களைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். சுத்தமாக இருப்பவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். அது மாத்திரமல்ல, சுத்தமாக இருப்பவர்களை அடியான விரும்புகின்றார்கள். யாரெல்லாம் சுத்தமாக இல்லையோ, யாரெல்லாம் அசுத்தமாக இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் நஜீசாக இருக்கின்றார்களோ, அவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான், அவர்களை அடியார்கள் விரும்ப மாட்டார்கள். அல்லாஹ் நிச்சயமாக தௌபா செய்பவர்களையும் அல்லாஹ் சுத்தமாக இருப்பவர்களையும் அல்லாஹ் நேசிக்கின்றான், விரும்புகின்றான் என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆன் சொல்கிறான். எனவே அன்பான அல்லாஹுவின் அடியார்களே, சுத்தத்துக்கு இஸ்லாம் மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. ஹதரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு அல்லாஹ் அனுப்பி வைத்ததற்காக, எங்களை சுத்தப்படுத்துவதற்காக, எங்களுடைய உள்ளும் வெளியும் எங்களுடைய அகமும் வெளியும் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டுவதற்காக வேண்டித்தான் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தான். அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்கின்ற போது, லியுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா, நபியே நாயகமே, உங்களை இந்த உலகத்துக்கு ஏன் தெரியுமா நாங்கள் அனுப்பினோம், மக்களுடைய உள்ளத்தை நீங்க பரிசுத்தப்படுத்தணும், மக்களுடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய சிந்தனையை கொண்டு வரணும், மக்களை நீங்க சீர்திருத்தவாதிகளாக மாற்றணும் என்பதற்குத்தான் உங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பினோம் என்பதாக அல்லாஹ் நபியுடைய வருகையை குர்ஆன்ல விளங்கப்படுத்துகிறான். அது மாத்திரமல்ல, வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா, இந்த குர்ஆனையும் குர்ஆனுடைய விளக்கத்தையும் இந்த சமூகத்துக்கு சொல்லிக் கொடுக்கணும், குர்ஆனுக்கு தஃப்ஸீர் உங்களுடைய வாழ்க்கை இதை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கோன்றதற்காக வேண்டித்தான் உங்களை அனுப்பி வைத்தோம் என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன்ல பல இடங்கள் நபியுடைய வருகையை அல்லாஹ் வழங்கப்படுத்துகிறார். எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, சுத்தம் என்பது எங்களோட வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு அம்சம். சுத்தம் இல்லாம யாரும் இருந்துவிடக் கூடாது. சுத்தத்தை இரண்டாக பிரிக்கலாம், ஒன்று உள் சுத்தம், இன்னொன்று வெளி சுத்தம். உள் சுத்தம் என்றா எங்கட உள்ளம், எங்கட ஆன்மா, எங்களோட ஆன்மா எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும், எங்களுடைய உள்ளம் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும். உள்ளம் சுத்தமாக இல்லை என்றா நாங்க எவ்வளவு தொழுதாலும் நாளைய மறுமையில் அது எங்களுடைய மீதால் இருக்காது. நாங்க எவ்வளவு தர்மம் கொடுத்தாலும், நாங்க எவ்வளவு ஹஜ்ஜி செய்தாலும் நாளைய மறுமையில் அது எங்களுடைய மீதால் இருக்காது. முதலாவது உள தூய்மை, எங்களுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தும். சுத்தத்தின் முதல் வகை உள் சுத்தம், எங்களுடைய உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும். பொறாமைகள் இந்த உள்ளத்துல வந்துவிடக் கூடாது. ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருடைய உள்ளத்துல பொறாமை இருக்குமோ, யாருடைய உள்ளத்துல வஞ்சகம் இருக்குமோ, யாருடைய உள்ளத்துல மற்றவனை பத்தி தப்பான அபிப்பிராயங்கள் இருக்குமோ, அவன் மற்றவனை பத்தி பொறாமை கொண்டா ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவனுடைய அமல்கள் எல்லாம் எப்படின்னா நாங்க நெருப்புல கொண்டு விறக போட்டா எப்படி சாம்பல் ஆகிடுமோ, நாங்க எப்படி மூலப்பொருளை தேடிக்கொள்ள இயலாம இருக்குமோ, நெருப்புல ஒரு கொல்லியையோ அல்லது ஒரு மரத்தையோ அல்லது ஒரு பலகையை போட்டு கொஞ்ச நேரத்துக்கு பின்னால பார்த்தா அது சாம்பலா இருக்கும். பார்த்தா நாங்க போட்டது பலகையா, நாங்க போட்டது மரமா, நாங்க போட்டது கொல்லியா, ஒண்ணுமே தேடிக்கொள்ளலாது. எனவே கனி அத போல நாங்க செஞ்ச இபாதத்தெல்லாம், அதாவது நெருப்புல போட்ட அந்த விறகு எப்படி சாம்பலாகுதோ அத போல வருடக்கணக்குல செஞ்ச இபாதத்தெல்லாம் எங்கட மீசால இருக்காது, அழிஞ்சு போயிட்டு. எனவே கனியமானவர்களே, முதலாவது எங்களோட உள்ளம் சுத்தமாக இருக்கணும். உள்ளம் சுத்தமாக இல்லையென்றா நாங்க எந்த இபாதை செஞ்சாலும் அது எங்களை மீதானுக்கு வராது. இன்றைக்கு சில மக்களுடைய உள்ளத்துல பொறாமை இருக்கிறது. அந்த பொறாமையின் விளைவு எப்படின்னா, கண்ணியமானவர்களே, சில வேளை இரவையில அவங்களுக்கு பிறர் நல்லா இருப்பதை பார்த்து அவர்களும் இரவில் அவருடைய தூக்கத்தை இல்லமாக்கி கொள்கிறார்கள். மற்றவர்கள் நல்லா இருக்கிறார்கள் என்பதற்காக இவர் இவருடைய தூக்கத்தை இல்லமாக்கி கொள்கிறார். கண்ணியமானவர்களே, பொறாமை என்ற பாவம் இருக்குது, சாதாரணமான பாவம் அல்ல. எங்கட உற்ற நண்பர் என்று பார்க்காதே, ஒரு வயிற்று இருந்து வந்த சகோதரன் சகோதரி என்று பார்க்காதே, எங்கட பாச பேசுகிறானே என்று பார்க்காதே, எங்கட ஊர்ல இருக்கானே என்று ஊர்வாசி என்று பார்க்காதே, என்னுடைய மார்க்கத்தை சேர்ந்தவனே என்று பார்க்காதே. பொறாமை பல கோணத்துல வரும். நாங்க பார்க்கிறோம் இஸ்லாமிய வரலாற்றுல நிறைய பொறாமைகளுக்கு சம்பவங்களை சொல்லலாம். ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மீது அவருடைய தந்தை யாகூப் அலைஹிஸ்ஸலாம் கொண்ட இரக்கத்தால, கனியமானவர்களே, ஏனைய பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிணற்றிலே போட்டு விட்டு வந்து சொன்னார்கள், வந்து சொன்னார்கள், தம்பிய ஓனாய் பிடிச்சிட்டுன்னு சொன்னார்கள். எதனால கனியமானவர்களே, உடம்பிறந்த சகோதரர்கள் தான், ஆனா தன்னுடைய தந்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மீது காட்டிய இரக்கத்தை சகித்துக் கொள்ள முடியாத ஏனைய அதே உடன்பிறப்புகள் என்ன செய்தார்கள், உடம்பிறந்த ஒரு சகோதரனுக்கு அநியாயம் செய்வதற்கு முன் வந்தார்கள். அது மாத்திரமல்ல கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் இடம்பெற்ற முதலாவது கொலை எடுத்து பாருங்க. அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இரண்டு புதல்வர்கள் தான் காபில் ஹாபில். ஹாபில் ஒரு பிள்ளையை திருமணம் முடித்துக் கொள்வதற்காக, ஒரு பிள்ளையை அடைந்து கொள்வதற்காக என்ன செய்தான் தெரியுமா கண்ணியமானவர்களே, காபில் ஹாபிலை கொலை செய்தான். எதற்காக கண்ணியமான, உற்ற ஒரு சகோதரனை கொலை செய்தால் எதற்காக கண்ணியமா, ஒரு குழந்தையை ஒரு பிள்ளையை அடைந்து கொள்வதற்காக, ஒரு பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்வதற்காக. அன்பான அல்லாஹ்வை நிலடியார்களே, எனவே பொறாமை இருக்கிறது சாதாரணமான பாவம் அல்ல. சைத்தானுடைய பொறாமை ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு கனிதத்திலே நெருங்க வேண்டாம், அதை சாப்பிட வேண்டாம் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். சுவர்க்கத்திலே இருந்த அவர்களை வெளியேற்ற செய்தது கண்ணியமானவர்களே பொறாமை. எனவே அன்பான அல்லாஹ்வை நாடியார்களே, யாருடைய உள்ளத்துல பொறாமை இருக்குதோ அவங்க செய்யக்கூடிய இபாதத் கபூலாகாது. எனவே முதலாவது எங்களோட உள்ளத்தை எப்போதும் தூய்மையாக வைத்துக் கொள்வோம். முதலாவது வகை உள தூய்மை. சுத்தத்தின் இரண்டாவது வகை, சுத்தத்தின் முதலாவது வகை உள் சுத்தம், சுத்தத்தின் இரண்டாவது வகை வெளி சுத்தம். வெளி சுத்தம் என்றால் அதை மூன்றாக பிரிக்கலாம். ஒன்று எங்களுடைய உடல் சுத்தம், இன்னொன்று எங்களுடைய ஆடை சுத்தம், இரண்டாவது மூன்றாவது நாங்கள் வாழக்கூடிய இடங்கள். இதுல முதலாவது எங்களுடைய உடல் சுத்தம். ஒரு முஸ்லீம் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும். குளிப்பு வாஜிபனாக இருந்தால், குளிப்பு வாஜிபான நிலைமையிலே ஒரு முஸ்லீம் இருந்தால் அவன் அவசரமாக குளித்து துப்பதாக கூறவேன். நீங்க ஜுனுபானியாக இருந்தா அவசரமாக குளித்து சுத்தமாக கொள்ளுங்க. குர்ஆன் சொல்லுகிற எந்த அளவுண்டா வள்ளிக்கிழமை நாள்ல குளிப்பது வாஜிப் என்பதா சில மதுகபில் கருத்து கொள்ளப்படுகிறது. ஏன் கண்ணியமானவர்களே, வெள்ளிக்கிழமை நாள் முஸ்லீம்கள் வருடத்துல இரண்டு நாள் பெருநாளை கொண்டு சேருவார்கள், மாதத்துல நான்கு நாட்கள் ஜும்மாவுடைய நாள்ல ஒன்று சேருவார்கள். ஒன்று சேரக்கூடிய அந்த நாள் ஏனைய முஸ்லீம்களுக்கு தொந்தரவு கொடுத்து விடக்கூடாது. அதனால வெள்ளிக்கிழமை நாள்ல குளிப்பு வாஜிப் என்பதா சில மதுகபில் சொல்லிருக்கிற அளவுக்கு கண்ணியமானவர்கள் இஸ்லாத்துல சுத்தம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, குளிப்பு வாஜிபானவராக இருந்தால் குளித்து சுத்தமாக கொள்ள வேண்டும். அடுத்தது சிறு துறக்கூடியவராக இருந்தால், எங்கட உணவு முறிஞ்சிருந்தால் நாங்கள் உணவு எடுத்து எங்களை சுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தவல்லா ஹக்கதா உஃபிர லஹு மா தக்கதம மின் தம்பிஹி. யார் நான் உணவு எடுக்கிறத போல உணவு எடுக்கிறீங்களோ அல்லாஹ் அவங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடுவான். உணவு என்பது ஒரு சுத்தம் மாத்திரமல்ல, உணவு என்பது ஒரு தௌபா. சொன்னார்கள், யார் உழவு செய்கின்ற போது உழவுடைய உறுப்புகள் நலைகிறதோ அதன் காரணமாக அல்லாஹ் அந்த உழவுடைய உறுப்புகளால் செய்த பாவங்கள் அப்படியே மன்னிக்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, உழவுடைய உறுப்புகள்ல தண்ணீர் படுகின்றது அல்லாஹ் என்ற பாவங்களை மன்னிக்கிறான். அது மாத்திரமல்ல, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழவு செய்ததுக்கு பின்னா ஒரு துவா ஓதுவார்கள், அந்த துவாவை எங்களுக்கு ஓதுமாறு கற்றுத்தந்தார். அந்த துவாவுடைய அர்த்தத்தை பாருங்க, அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன் வஜ்அல்னி மினல் முத்தஸஹிரீன். யா அல்லாஹ், தௌபா செய்தவர்களை பட்டியல் என்ன சேர்த்துக்கோ. உழு என்பது ஒரு தௌபா. இரண்டாவது நான் கேட்கிறோம், யா அல்லாஹ், சுத்தவாளிகள் என்ன சேர்த்துக்கோ. எனவே யாரெல்லாம் உழு செய்கின்றார்களோ அது ஒரு தௌபா, அது சுத்த மாத்திரமல்ல ஒரு தௌபா. யாருக்கு தொழுகை என்ற கடமை நிறைவேற்ற வருகிறார் இல்லையோ அவர்களுக்கு உழு என்ற தௌபா கிடையாது. கண்ணியமானவர்களே, எனவே தொழுகைக்கு வரக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் முன்னாலையும் தௌபாவை ஏற்படுத்துகிறான், தொழுகையும் தௌபாவாக அல்லாஹ் அழைக்கிறான். தொழுகைக்கு பின்னால உள்ள அவுராதுகள் ரிக்ருகளை கொண்டு அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு முஸ்லிம் எப்போதும் உழுவோடு இருக்க வேண்டும். உழுவு முறிந்தால் உழுவை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஹலரத் சல்லாஹோ அலை வசலம் சொன்னார்கள், நாளைய கியாமத்துடைய நாளையில ஹலரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு இறுதி மனிதர் வரைக்கும் உள்ள அனைவரும் மனுஷரும் அதுதான் எனக்கு வழிபாட்டப்படுவார். அந்த சந்தர்ப்பத்துல உம்மத்தே முஹம்மதியா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கெல்லாம் கொடுத்த சிறப்புகள் ஒன்று எது தெரியுமா? இந்த சமூகம் உழுவுடைய உறுப்புகள் எல்லாம் மினுங்கின்ற அளவுக்கு, பல பழக்குகின்ற அளவுக்கு அந்த மக்கள் நாளைய மறுமையில காட்சி தருவார்கள். ஏனைய உமத்தெல்லாம் பார்த்து பொறாமைப்படுவார்கள். கண்ணியமானவர்களே, எதனால வந்த சிறப்பு தெரியுமா? உதுவு இருந்ததுனால். எனவே இன்றுமான அளவு நான் உதுவோடு இருக்க முயற்சிக்க வேண்டும். எனவே ஒரு முஸ்லீம் குளிப்பு வாஜிபனாக இருந்தால் குளித்து சுத்தமாக கொள்ள வேண்டும். உது முறையிருந்தால் உது எடுத்து எங்களை உதுவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். தூங்குவதற்கு முன்னால் உதவு செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் பருவத் தொகைக்கு முன்னால் உதவு செய்ய வேண்டும். அதே போல ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணங்கள் போவதற்கு முன்னாலும் உதவு செய்வார்கள். எனவே உது என்ற அந்த இபாதத்தை நாங்கள் செஞ்சு எங்களை உடம்பை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். குளிப்பு வாஜிபான வழிதான் குளித்து எங்களுடைய உடலை சுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். அதே போல சுத்தத்துல இன்னொரு வகை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், பச்சுத்தம். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு சில பிள்ளைகள் 40 வயதுல சிலருடைய பல் 40 வயதிலே விழுந்து போகுதுண்டா? காரணம் என்னடா? பச்சுத்தம் செய்யாமல். கண்ணியமானவர்களே, சாதாரணமான ஒரு உணவு பார்சல இன்றைக்கு நாங்க ஒரு இடத்துல வச்சுட்டு நாளைக்கு போய் அந்த பார்சல பார்த்தா எவ்வளவு நாசம் அடிக்கும், எவ்வளவு கிருமிகள் அந்த இடத்துக்கு வந்திருக்கும். எங்களுக்கு கண்ணுக்கு தென்படக்கூடிய எத்தனையோ கிருமிகளை நாங்க பார்ப்போம், எத்தனையோ கிருமிகள் கண்ணுக்கு புலம்படாத கிருமிகளும் உள்ளே இருக்கத்தான் செய்கின்றன. எனவே அன்பானவர்களே, எங்களுடைய உணவு உள்ளே இருந்து விட்டால் அது ஒரு சோத்து மணியாக இருக்கலாம், அல்லது வேற மாப்பண்டமாக இருக்கலாம், அல்லது ஒரு இனிப்பு பண்டமாக இருக்கலாம், அல்லது நாங்கள் பாவிக்கக்கூடிய ஏதாவது ஒரு குளிர்பானமாக இருக்கலாம். எதுவாக இருந்தால் முன்னால என்னுடைய என்னுடைய உம்மத்துக்கு விஸ்வாஸ் செய்வது கஷ்டமாக இல்லை என்றால், கஷ்டம் என்று நான் நினைக்கிறேன், கஷ்டமாக இருக்கும் நினைக்கிறேன். எனவே கஷ்டமாக இல்லாது என்றால் இந்த சமூகத்துக்கு ஒவ்வொரு தொழுகையிலும் விஸ்வாஸ் செய்வதை நான் கடமையாக இருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி சொன்னார். விஸ்வாஸ் செய்கின்ற அந்த இபாதத்தை கடமையாக்கி இருப்பேன் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, ஹலரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் விஸ்வாஸ் செய்கின்றார்களோ, யாரெல்லாம் பச்சுத்தம் செய்கின்றார்களோ, அவர்களுடைய பல் சுத்தமாகிறது ஒன்று, அவர்கள் சுத்தமாக இருக்கிறார்கள் ஒன்று. இன்னொன்று, யாரெல்லாம் பரிசுத்தம் செய்கிறார்களோ, யாரெல்லாம் பிரஸ் பண்ணுகின்றார்களோ, அவர்களை அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அவர்கள் பெற்றுக் கொள்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அவர்கள் அடைவார் என்று சொன்னார். கண்ணியமானவர்களே, பரிசுத்தம் செய்யவில்லை என்றால் எங்களை வாய் நாசம் அடிக்கும். எங்கள் அடியார்கள் எங்களை பொருந்திக் கொள்ள மாட்டார், எங்களோட பிள்ளை எங்களை பொருந்திக் கொள்ளாது, எங்களோட மனைவி எங்களை பொருந்திக் கொள்ள மாட்டார். எனவே பரிசுத்தம் என்பது இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னாவாக இருக்கும். எனவே கண்ணியமானவர்களே, பச்சுத்தத்தை பேணிக் கொள்ளணும். அடுத்த ஹலரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார், ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டிய இயற்கை மரபுகள் 5 என்று சொன்னார். அதுல ஒன்று ஹஸ்னா செய்வது, அது ஆயில்ல ஒரு முறை. இன்னும் 4 விடயங்கள் ஹலரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒன்று அக்குள் முடியை களைவது, இன்னொன்று மர்மஸ்தான முடியை களைவது, இன்னொன்று மீசையை கத்தரிப்பது, இன்னொன்று கண்ணியமானவர்களே, நகம் வளர்ந்தால் நகத்தை வெட்டுவது. இந்த நான்கு விடயங்கள் ஆரம்பத்திலே சொன்ன ஒரு முறை ஏனே நான்கு விடயங்கள், அக்குள் முடியை களைவது, மர்மஸ்தான முடியை களைவது, நகம் வெட்டுவது, நீச்சையை கத்தரிப்பது, இந்த நான்கு கண்ணியமானவர்களே 40 நாளைக்கு மேல விட்டு வைக்க கூடாது. அதற்குள்ள அது செய்து கொள்ள வேண்டும். சிறருடைய உடம்பை பொறுத்து அது வேகமாக வளரும். நகத்தை பொறுத்த வகையில் வாராந்த வெட்ட வேண்டி வரும். இவைகள் வளர்ந்தால் கண்ணியமாக அசுத்தமாக நாங்கள் இருக்கிறோம். அசுத்தமாக இருந்தா எங்கட இபாதத் அல்லாஹ்விடத்தில் கபூல் ஆகாது. எங்கட இபாதத் அல்லாஹ்விடத்தில் பரிபூர்ணமான கூலியை கிடைக்கக்கூடிய இபாதத்தாக அது மாறாது. எனவே கண்ணியமானவர்களே, எப்போது நாங்கள் சுத்தமாக இருந்து கொள்ள வேணும்? இந்த இயற்கை மரபு எங்களுடைய வாழ்க்கையில பேணிக்கொள்ள வேண்டும். எனவே எங்களுடைய உடலை எப்போதும் நாங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து கண்ணியமானவர்களே, நாங்கள் தூங்கி எழுந்தா எங்களுடைய கைய 3 முறை கழுவிதான் பாத்திரங்களுக்கு எங்களுடைய கையை போட வேண்டும். அதே போன்று தூங்கி எழுந்ததுக்கு பின்னால நாங்கள் வாயை 3 முறை கொப்பளிக்க வேண்டும். அதே போன்றும் நாங்கள் சாப்பிடுகின்ற போதும் குடிக்கின்ற போதும் எக்காரணம் கொண்டும் எழுது கையை பயன்படுத்தக்கூடாது. வலது கையால தான் சாப்பிடணும், வலது கையால தான் குடிக்கணும். கண்ணியமானவர்களே, ஹலரத் சல்லாஹ் சொன்னார்கள், யாரெல்லாம் எடது கையால சாப்பிடுறாங்களோ, எடது கையால குடிக்கிறாங்களோ, அவங்க சைத்தாண்ட வேலையை செய்யறாங்க. சைத்தான் எங்களுக்கு மாற்றமானது செய்யறான். நாங்க நல்லதை ஏவுறோம், சைத்தான் நல்லதை செய்ய வேணாம்னு தடுப்பான். நாங்க கெட்டதை செய்ய வேணாம்னு சொல்லுவோம், சைத்தான் கெட்டதை செய்ய சொல்லுவான். எனவே இடது கையால சாப்பிட வேண்டாம் என்று ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். சைத்தான் இடது கையால சாப்பிடுகிறான். எனவே யாரும் இடது கையால் சாப்பிட வேண்டாம், இடது கையால் குடிக்க வேண்டாம். ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாக்களை எங்களுடைய வாழ்க்கையில பின்பற்றுவோம். கண்ணியமானவர்களே, எனவே வெளிச்சுத்தத்தில் முதலாவது வகை எங்களுடைய உடலை சுத்தமாக இருப்பது. வெளிச்சுத்தத்தில் இரண்டாவது வகை எங்களுடைய ஆடையை சுத்தமாக வச்சோம். அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆன் சொல்றான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், வஸியாபக ஃபதஹிர், நபியே நாயகமே உங்களுடைய ஆடையை சுத்தமாக வச்சுக்கொள்ளுங்க என்பதாக ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தா அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே கண்ணியமான, நாங்கள் எப்போது சுத்தமாக இருக்க வேண்டும், நாங்கள் அணியக்கூடிய ஆடைகளும் சுத்தமான ஆடையாக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் ஆடையின் மூலம் அடையாளப்படுத்தப்படுகிறார். மிருகத்துக்கும் மனிதனுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் ஆடைதான். ஒரு முஸ்லிம் ஆடையினூடாக அடையாளப்படுத்தப்படுகிறார். ஒரு ஆணா, இவர் பெண்ணா, இவர் முஸ்லீமா, இவர் முஸ்லீம் இல்லையா, இவர் யார் என்பதாக கண்ணியமானவர் ஆடை மூலமாக அடையாளப்படுத்தப்படுகிறார். ஒரு மனிதன் ஆடை மூலமாக கண்ணியப்படுத்தப்படுவான் அல்லது அவன் தாழ்த்தப்படுவான். எனவே இஸ்லாத்தை பொறுத்தவர்களே, ஆடை சுத்தமாக இருப்பது மிக முக்கியமானது. யாரெல்லாம் அரைகுறை ஆடை உடுக்கின்றார்களோ அது அசுத்தமானது. பாவத்தின் பக்கம் மக்களை செலுத்தக்கூடிய அசுத்தமானது. எனவே ஒரு முஸ்லீமை பொறுத்த வகையிலே கண்ணியமானவர்களே, அவர்கள் சுத்தமான ஆடை அணிய வேண்டும். ஒரு முஸ்லீமை பொறுத்த வகையிலே தொழுகின்ற போதும் அவன் நினைச்சு பரிபூர்ணமான அவுரத்துகளை மறைக்கின்ற ஆடைகளை அணிய வேண்டும். இன்றைக்கு எந்த அளவு சிலர் சொல்கிறார்கள், ருக்கு சுஜூத் செய்து விட்டால் அந்த சந்தர்ப்பத்தில் அவுரத்துகள்லாம் ஒளியாகின்ற அளவுக்கு எங்களுடைய தொழுகள் பாத்தியாகிடும். கண்ணியமானவர்களே, எனவே எங்களுடைய ஆடைகள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், முழுமையான ஆடையாக இருக்க வேண்டும். பெண்களை பொறுத்த வகையிலே பாதையிலே பெண்கள் மனம் பூசின ஆடைகளை உடுத்து செல்லக்கூடாது, இறுக்கமான ஆடைகளை அணிந்து செல்லக்கூடாது. அதே போன்று ஆண்களுக்கு ஒப்பாக அந்நியர்களுக்கு ஒப்பாகவும் ஆடை உடுத்து செல்லக்கூடாது. அதே போன்று கண்ணியமானவர்கள் பெண்களுடைய அழகை வெட்டி காட்டக்கூடிய ஆடைகளையும் பெண்கள் அணிந்து செல்லக்கூடாது. எனவே பெண்கள் அந்த ஆடைகளை அணிய வேண்டும். அதே போன்று ஆண்களை பொறுத்த வகையிலே கண்ணியமான ஆண்களும் அந்நியர்களுக்கு ஒப்பாக ஆடை அணியக்கூடாது. ஆண்களும் பெண்கள் அணிவதை போன்று ஆடை அணியக்கூடாது. இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம் சிலர் எப்படி இருக்கிறாங்கன்னா சமூகத்துல, அது எங்கட இனத்தை சேர்ந்தவர்கள் சொல்ல வரையில், எங்கட இனத்தவர்கள் இருக்கலாம், வேறு வேற இனத்தை சேர்ந்தவங்க இருக்கலாம். சிலர்களை பார்த்தா இவங்களை ஆணா பெண்ணாண்டு தேடி கொள்ளையலால் அவருக்கும் ஆடையில கண்ணியமானவர்களே, ஆண்களுக்கு ஒப்பாக பெண்களும் பெண்களுக்கு ஒப்பாக ஆண்களும் ஆடை அணிவதை பார்க்கிறோம். இன்னும் ஒரு கலாச்சாரத்தை எங்களை சமூகத்துல பார்க்கிறோம், சிலர் ஆடை அணிகிறார்கள், இவர்கள் ஆண்களா பெண்களாண்டு தேடி கொள்ளையலாது, அதே போல இவர் முஸ்லீமா முஸ்லீம் இல்லையாண்டு தேடி கொள்ளையலால் அளவு சிலருடைய ஆடை இருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, முஸ்லீமை பொறுத்தவர்களே, ஒரு முஸ்லீம் ஆடையினூடாக அவன் அடையாளப்படுத்தப்பட வேண்டும். இவர் முஸ்லீம் தான் என்று மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணியமானவர்களுடைய ஆடை எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும். எனவே வெளிச்சுத்தத்துல மூன்றாவது வகை அதுதான் இன்றைய தலைப்பு. நாங்கள் வாழக்கூடிய இடம், நாங்கள் தொழக்கூடிய இடம், நாங்கள் வாழக்கூடிய வீடு, எங்களுடைய பிள்ளைகள் படிக்கக்கூடிய பாடசாலை, நாங்கள் பயணம் செய்யக்கூடிய தெருக்கள், பொதுவான இடங்கள் இவைகளெல்லாம் சுத்தமாக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லீம் அவன் மாத்திரம் சுத்தமாக இருந்து சரி வராது. சிலருடைய எண்ணம் என்ன, நான் சுத்தமாக இருந்தா சரி, நான் பயணம் செய்யக்கூடிய பயண பாதைக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நான் சொல்லக்கூடிய பள்ளிக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நான் இருக்கக்கூடிய அடுத்த வீட்டுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லித்தான் சிலருடைய நிலைமை. எனவே கண்ணியமானவர்களே, ஒரு முஸ்லீம் சுயநலவாதியாக இருக்கக்கூடாது, அவன் பொது நலவாதியாக இருக்க வேண்டும். அவன் சமூகத்துக்கு நலவை நாட வேண்டும், நன்மையின் ஊற்றுக்கண்ணாக ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும், அவன் தீமையின் சிகரமாக இருக்க முடியாது. எனவே கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பிறப்பி பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிகளை எப்படி சுத்தம் பண்ணியிருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபாக்கள் எப்படி பள்ளிகளை சுத்தம் பண்ணியிருக்கிறாங்க, பள்ளிகளுக்கு எவ்வளவு கண்ணியம் கொடுத்திருக்கிறாங்க. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு பெண் மௌத் ஆகுறா, திடீரென இரவு ஒரு பெண் மஸ்ஜித் நபவியில மௌத் ஆகுறா. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல சஹாபாக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க தெரியுமா, அந்த பெண்ணை இரவோடு இரவாக இறுதி கடமைகளை செஞ்சு அந்த பெண் அப்படியே அடக்கம் செய்து விடுகின்றார்கள். அன்றைய நாள் அப்படியே இரவாகி சுபமாகுது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், இரவு ஒரு தாய் மௌத்தானா, அந்த தாயுடைய ஜனாசா செய்தி எனக்கு நீங்க ஏன் சொல்ல இல்லை என்று சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள். சஹாபாக்கு உள்ளத்தால நினைத்துக் கொண்டார்கள், சாதாரண ஒரு தாய் தானே மௌத்தானா, அந்த இரவுல சொல்லலாக அலைவசில் அவர்கள் கஷ்டம் கொடுக்க கூடாது என்பதற்காக வேண்டி நாயகமே இரவோடு இரவாக அந்த பெண்ணுடைய இறுதி விடயங்களை நாங்கள் செஞ்சு அந்த பெண் அடக்கம் செஞ்சிட்டோம் நாயகமே என்று சொன்னார்கள். சொல்லலாக அலைவசில் அவர் சொன்னார்கள், நீங்க இரவு அடக்க செஞ்ச அந்த பெண் இருக்கிறாளே, அந்த பெண்ணை நான் சுவர்க்கத்திலே இரவு கண்டேன். உடனே அந்த பெண்ணை சுவர்க்கத்திலே கண்டதன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்டேன், ஜிப்ரீலே ஏன் இந்த பெண் இந்த சுவர்க்கத்திலே உலாவி வருகிறார், இந்த சுவரமதியில இருக்கிறார், என்ன காரணம், இந்த அமலிடத்தில் இந்த பெண்ணிடத்திலே இந்த விசேடமான அமல் என்ன என்று அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்டபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், இந்த பெண் இருக்கிறாரே அல்லாஹ்வை சுஜூது செய்ய வரக்கூடிய, அல்லாஹுவை நினைவுபடுத்தி வரக்கூடிய, மக்களை நினைவுபடுத்தி வரக்கூடிய அல்லாஹுடைய மஸ்ஜிதை சுத்தம் செய்யக்கூடிய பெண்ணாக இருந்தா, அதனால இந்த பெண் மௌத்தானதும் அடுத்த நிமிடமே அல்லாஹ் இந்த பெண்ணுக்கு சுவர்க்கத்தை கொடுத்து விட்டான் என்று ஹலரத் சொல்லாஹு அலைவசம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு தாய் பள்ளியை சுத்தம் பண்ணியதால் அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுத்தான் என்றால், சுத்தம் என்ற தலைப்புல எங்களை உடம்பு அதிகமாக தியாகம் செய்யக்கூடியவர்கள் தாய்மார்கள். இன்றைக்கு நாங்க என்ன சுத்தம் செய்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எங்களுடைய வீட்டுடைய சுத்தமா, எங்களுடைய முத்தத்துடைய சுத்தமா, எங்களுடைய பிள்ளைகளுடைய சுத்தமா, எங்களுடைய ஆடைகளை கழுவி தருவதா, பிள்ளைகளை பாடசாலையை கழுப்புவதா, அவருடைய பேச்சுகளை துப்புரவு பண்ணுவதா, அவருடைய உடுப்புகளை ஐம் பண்ணுவதா, கண்ணியமான எல்லாம் யார் செய்வது, எங்களுடைய மனைவி தான், எங்களுடைய தாய் தான், எங்களுடைய சகோதரி தான். எனவே கண்ணியமானவர்களே, அந்த தாய்மார்கள் சுத்தத்துக்கு ஆற்றுகின்ற பங்களிப்பு ஏராளம். எனவே ஒரு முஸ்லிமை பொறுத்த வகையிலே அவன் மாத்திரம் சுத்தமாக இருந்து போதாது, அவன் வாழக்கூடிய சூழல் சுத்தமாக இருக்க வேண்டும், அவன் சொல்லக்கூடிய மத்தி சுத்தமாக இருக்க வேண்டும், அவருடைய பிள்ளைகள் படிக்கக்கூடிய பாடசாலை சுத்தமாக இருக்க வேண்டும், நாங்கள் இருக்கக்கூடிய அக்கம் பக்கம் சூழலே சுத்தமாக இருக்க வேண்டும். மக்காசிது சரியா, சரியாவுடைய அடிப்படை, சரியாவுடைய குறிக்கோள்கள் மிக முக்கியமானதுதான் மார்க்கத்தை பாதுகாப்பது. இன்னும் ஒரு குறிக்கோள் தான் அநியாயமாக இருக்கின்ற உயிர்களை பாதுகாப்பது. அநியாயமாக இருக்கின்ற உயிர்களை பாதுகாப்பது என்றால் கண்ணியமானவர்களே எப்படி பாதுகாக்க வேண்டும், டெங்கு நோய்கள் வந்து யாரும் இறந்து விடக்கூடாது, தொற்று நோய்கள் வந்து யாரும் இறந்து விடக்கூடாது, ஆட்கொள்ளி நோய்களுக்கு யாரும் ஆளாகிவிடக் கூடாது என்றால் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். சுற்றுச்சூழலை பாதுகாத்தால் தான் இந்த சுற்றுச்சூழல் சுகாதாரமாக இருக்கும், இந்த சுற்றுச்சூழல் சுத்தமாக இருக்கும், அப்போதுதான் நோய்கள் வராமல் அநியாயமாக இருக்கின்ற உயிர்களை பாதுகாக்கலாம். எனவே கண்ணியமானவரே, மழை காலம் என்பதனால் அங்கு மிகவும் தங்கிகள் தண்ணிகள் தேங்கி நிற்க வாய்ப்பு இருக்கின்றன. அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா ஆக்க சக்திக்கு எப்படி தண்ணீரை பயன்படுத்துகின்றானோ அதே போன்று அழிக்கும் சக்திக்கு அல்லாஹ் தண்ணீரை பயன்படுத்தியிருக்கிறான். ஏராளமான உயிரினங்களை அல்லாஹ் நீரின் மூலமாக படைத்திருக்கிறான், அதே போன்று ஏராளமான உயிரினங்களை அல்லாஹ் நீரின் மூலமாக அழித்தும் இருக்கிறான். அதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல வந்த வெள்ளம் எங்க எல்லாருக்கும் தெரியும். கண்ணியமானவர்களே, எனவே இஸ்லாமிய வரலாற்றில் எடுத்து பார்த்தா ஆக்கச்சக்திக்கு அல்லாஹ் நீரை பயன்படுத்துவதை போல அழிக்கும் சக்திக்கு நீரை பயன்படுத்துகிறான். எனவே இந்த நீரிலே சில உயிரினங்கள், சில கிருமிகள் அல்லது சில நுளம்புகள் உருவாகி அது மனிதனை கொள்ளுகின்ற அளவுக்கு சக்திகளும் அந்த கிருமிகளுக்கு இருக்கத்தான் செய்கின்றன. எனவே சுற்றுச்சூழலை நாங்கள் பாதுகாக்க வேண்டும், டெங்கு நோய்கள் வராமல் பாதுகாக்க வேண்டும் என்றால் எங்களுடைய சூழலிலே இருக்கக்கூடிய பாவிக்காத கிணறுகளை, பயன்படுத்தப்படாத கிணறுகளை அப்படியே சம்பூர்ணமாக அதை மூடிவிட வேண்டும். இரண்டாவது கண்ணியமானவர்களே, பாவிக்கக்கூடிய கிணறுகள் இருந்தால் அவைகளை நுழம்பு வலைகளை போட்டு மூட வேண்டும். பாவிக்கக்கூடிய கிணறுகள் இருந்தால் நுழம்பு வலைகள் போட்டு மூட வேண்டும். மூன்றாவதாக, அதேபோல குழிகள், கான்கள், தண்ணி தேங்கி நிற்கக்கூடிய இடங்கள் இருந்தால் அவைகளை மூடிவிட வேண்டும். அதே போன்று இன்னும் தண்ணி தேங்கி நிற்கக்கூடிய சிரட்டைகள் அல்லது திங்கள் அல்லது வேறு பாத்திரங்கள் இருந்தால் அவைகளை நாங்கள் அப்புறப்படுத்த வேண்டும். அதே போன்று இறுதியாக மிக முக்கியமான ஒரு அம்சம், பாதுகாப்பு அதிகாரிகள், சிவில் அமைப்புகள், சுகாதார அதிகாரிகள் அவருடைய பணிகளை செய்வதை போல நாங்கள் ஒரு பார்வையாராக இருந்து விடாமல் நாங்களும் ஒரு பங்காராக பங்கெடுத்து இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, இறுதியாக மீண்டும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன், சுற்றுச்சூழலை பாதுகாப்பது என்பது ஒரு இபாதா, ஒரு வணக்கம். நாங்கள் சொல்லுவதை ஒரு வணக்கமாக வழங்கி வச்சிருக்கிறோம், ஒருவான் ஓதுவதை வணக்கமாக வழங்கி வச்சிருக்கிறோம். அதே போல அந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்பது, சுற்றுச்சூழல் அசுத்தமடையாமல் இருப்பது, இவைகளுக்காக வேண்டி எங்களாலான பங்களிப்பை செய்வது கண்ணியமானவர்கள் எங்களுடைய கடமையாக இருக்கிறது, பொறுப்பாக இருக்கிறது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுத்தம் ஈமானின் பாதி என்று சொன்னார்கள். நம்பிக்கை சார்ந்த விடயம் அரைவாசி, இன்னும் அரைவாசி சுத்தம் என்று சொன்னார்கள். எனவே ஈமானின் பாதியை ஈர்க்கும் நிலையில் இருக்கின்றோமா, நாம் இழக்கும் நிலையில் இருக்கின்றோமா என்று யோசிக்க வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, நான் முதலாவது ஞாபகப்படுத்தினேன் சுத்தத்திலே மிக முக்கியமான அம்சத்தை. அதிலே முதல் வகை சுத்தத்திலே உள்ளத்தை சுத்தமாக வைப்பது. எப்போதும் உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும். உள்ளம் சுத்தமாக இருந்தால்தான் இந்த ஆன்மாவின் மூலமாக நாளை சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியும். அதே ஒரு கண்ணியமானவர், வெளி சுத்தம் என்ற வகையிலே நான் மூன்று விடயத்தை நினைவுபடுத்தினேன். எங்களுடைய உடல், எங்களுடைய ஆடை, நாங்கள் வாழக்கூடிய சூழல், இவைகளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். சுத்தமாக வைத்திருக்கின்ற போதுதான் நிச்சயமாக நாங்கள் அல்லாஹும் எங்களை விரும்புவான், அடியார்களும் எங்களை விரும்புவார்கள். அநியாயமாக இறக்கின்ற உயிர்களை எங்களுக்கு பாதுகாக்க முடியும். அதே போன்று உயிர்கொல்லி நோய்கள் வராமல் சூழலை பாதுகாக்க முடியும். எனவே வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய கூட்டத்திலே எம் அனைவரையும் சேர்த்துக் கொள்வானாக. யா அல்லாஹ், உனக்கு பொருத்தமான நல்லடியார்களாக எம் அனைவரையும் சபூ செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், சொல்லக்கூடிய இடங்கள், நம்முடைய பிள்ளைகள் கல்வி கற்கக்கூடிய கல்வி கூடங்கள், அவைகளை இன்னும் நாங்கள் பயணம் செய்யக்கூடிய தெருக்கள், எல்லாவற்றையும் சுத்தமாக வைக்கின்ற பொதுநலவாதிகளாக அனைவரையும் கபூ செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ், டெங்கு நோய்கள் வந்து விடாம இந்த நாட்டையும் ஏனைய நாடுகளையும் பாதுகாத்துடுவாயாக. யா அல்லாஹ், அநியாயமாக எந்த உயிர்களும் இந்த உலகத்தை விட்டு பிரியாமல் நீயே பாதுகாத்துடுவாயாக. யா அல்லாஹ், சுற்றுச்சூழலை சுத்தமான சுற்றுச்சூழலாக ஆக்கி தருவாயாக. ஆரோக்கியமான சமுதாயம் அனைவரையும் கபூ செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ், நாளை மறுவேளை அனைவருக்கும் சுவர்க்கத்தை நசீபாக்கிடுவாயாக. இறுதி முடிவை நல்ல முடிவாக்கிடுவாயாக. யா அல்லாஹ், கலிமா ஓடு இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய பாக்கிக்கு தந்துடுவாயாக. ஆமீன். آمين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين قل للكون وقل السلام عليكم ورحمة الله وبركاته மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். والسلام عليكم كم فيك سرورا وسلاما وطمئنا.